الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாஹுவின் பெயரை கூறி இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபவு சாபிகீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஅ்மீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதுமாக. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய வீடாகிய அவருடைய பள்ளிவாயிலே காப்புடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிப்பர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவா எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களை படைத்த ரப்பு அந்த அல்லாஹை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் உங்கள் அனைவருக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்களுக்கு சில காலங்களில் சில சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். அந்த சோதனைகளின் போது ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உதாரணமாக, தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்ணியுடைய பெருமதி என்ன என்பதை விளங்குவது, அந்த காலத்திலே அந்த விடயம் சம்பந்தமாக அமல் செய்வது எங்களுடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மிகவும் கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் மிகவும் கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் மிகவும் பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஹலீஃபாவுடைய காலத்தை எடுத்து பார்த்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. வறட்சியை போக்க அவர்கள் என்ன வழிமுறைகளை கையாண்டார்கள்? குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு எந்த வழிமுறையை சொல்லித் தருகிறது? கண்ணியமானவர்களே, அந்த வழிமுறைகளை பார்ப்பதற்கு முன்னதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தண்ணி இருக்கிறதே, நீர் இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தண்ணீர் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஜீவராசிலே கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக நியமத்தாக இருக்கு. ஒரு மனிதன் கடலுக்குள்ளே செல்கின்றான், விண்வெளிக்கு செல்கின்றான், அந்த சந்தர்ப்பத்திலே அவன் ஆக்சிஜன் காற்று எடுத்து செல்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய பெருமதி அவருக்கு தெரியும். அவரை உயிர் வாழ வைப்பது அந்த காற்று தான், அவரை உயிர் வாழ வைப்பது அந்த ஆக்சிஜன் தான். ஆனால் இன்று நானும் நீங்களும் சவிக்கின்ற சோதனையால் சூழ்ந்திருக்கின்ற அந்த தண்ணீர் எங்களை விட்டு இன்று அல்லாஹ்வுடைய அருள் தடைப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் அந்த சோதனையை நாங்கள் அனுபவிக்கின்றோம். வந்தபோது விசாரித்துக் கொண்டேன், 2 வாரங்களாக பள்ளி இல்லை, தண்ணீர் இல்லை, உங்க எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்று தண்ணீர் கிடைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த தண்ணி சாதாரணமான ஒரு நியமத்தல்ல, சாதாரணமான ஒரு நியமத்தல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத். மனிதனுடைய உடம்பிலே அதிகமான பகுதிகள் இயங்குவதற்கு தண்ணி அவசியம். தண்ணி இல்லாமல் இந்த உடம்பு இயங்க, அதனால மனிதனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனா தண்ணி இல்லாம 3-4 நாளைக்கு மேல இருக்கலாம். தண்ணியோடு சம்பந்தப்பட்டதாக அல்லாஹ் அந்த உடம்பு ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் தண்ணிகளை கொண்டு படைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அருள் இது சாதாரணமான ஒரு அருள் இல்லை. எந்த அளவென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விபச்சாரி கெட்ட நடத்தையுள்ள ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்தால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சுவர்க்கம் அனுப்பினான். சுபஹான் அல்லாஹ். பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு அல்லாஹ் சிறந்த அமலாக நீர் புகற்றுகின்ற பணியை எடுத்திருக்கிறான். ஒரு வாரிலே அல்லாஹ் பல வகையான தண்ணீரை பேசியிருக்கிறான். சுவர்க்கவாசலில் கொடுக்கின்ற தண்ணியை ஊற்றை பற்றி பேசியிருக்கிறான். ஒதுக்கக்கூடிய தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறான். மதுரமான தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறான். இறங்கக்கூடிய தண்ணீர் மலையுடைய தண்ணீரை பற்றி பேசியிருக்கிறான். ஓடக்கூடிய ஆறுகள் குழாய்களுடைய தண்ணீரை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஹாஜிகளுக்கு நீர் ஊட்டக்கூடிய தண்ணியும் எல்லாம் பேசியிருக்கிறான். இப்படி அல்லாஹ் 15க்கு மேற்பட்ட தண்ணி வகைகளை குர்ஆனில் எல்லாம் பேசியிருக்கிறான். தண்ணியுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய அருள் என்று நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அருளை தந்திருக்கிறான். அந்த அருள் சின்ன அருளாக இருந்தால், சாதாரணமான அருளாக இருந்தால் கேள்விகளுக்கு குறைவாக இருக்கும். அந்த அருள் பெரியதாக, அந்த அருள் விசாலமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கும் மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் நீர் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பெரிய ஒரு பாக்கியம். எங்க வீட்டுல ஒரு கிணம் இருக்குதா, அல்லாஹ் தார ஊற்று, தண்ணி ஊறுதா கொடுங்க. அதை விட பெரிய இபாதத் இல்ல, மிகப்பெரிய நன்மை. வீட்டுல இருந்து கொண்டு நன்மையை தேடுறோம். வாய் பேச முடியாத நாய்க்கு கூட தண்ணி கொடுத்த பெண் அல்லாஹ் மன்னிச்சான் என்றால், அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய, அல்லாஹ்வை சுஜூது செய்த நெற்றிகள் எல்லாம் கருத்து போயிருக்கின்ற இந்த அடியான், இந்த அடியானுடைய வறட்சியை போக்க, இந்த அடியானுடைய கஷ்டத்தை போக்க யாராவது நீர் புகட்டினால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்புகளை கொடுப்பான். எனவே கண்ணியமானவர்களே, இன்னும் நிறைய பேர் நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி கிணங்களை கட்டி போட்டார்கள், எங்களை விட்டு பிரிஞ்சு கபரில் வாழ்கிறார்கள். அந்த கபராளிகளுடைய அல்லாஹ் கபராளிகளை சுவரிக்கக்கூடிய கபராளியாக கபூர் செய்யணும். குடிக்கக்கூடிய தண்ணீர், பாதிக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ் கபரில் நன்மையை கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹாலா அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருந்தா அதை கொடுங்க. தண்ணி எடுக்க விடாம யாரையும் தடுக்காதீங்க, சாதாரண ஒரு விஷயம் அல்ல இது, நன்மை, எங்களால இலகுவாக செய்யக்கூடிய ஒரு நன்மை. எனவே இதை முதலாவது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, தண்ணீருடைய மகத்துவத்தை மனிதர் விளங்கிக் கொள்ள வேண்டியதற்காக வேண்டி ஐக்கிய நாடு சபையும் வருஷத்துல ஒரு நாள் மார்ச் 22 தண்ணீர் தினமாக அனுஷ்டிக்கு, தண்ணீர் தினமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மனிதர்கள் தண்ணீருடைய பெருமதியை விளங்க வேண்டியதற்காக வேண்டி ஒரு நாளை தண்ணீருக்கு ஒதுக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது பெருமதியானது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், அஃபரஅய்துல் மாஅ அல்லதீ தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்க கூடாதா? அஅந்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், இந்த தண்ணீரை மேகத்திலிருந்து நீங்களா இறக்கிக் கொள்வீர்கள் அல்லது நாங்களா இறக்கி தருகிறோம்? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் சொல்லுகிறான், உப்பு நீராக இறக்கிவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணி மதுரமான சுத்தமான பாதிக்கு ஏற்றமான தண்ணீர். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இருக்கக்கூடிய தண்ணியை மா அந்தஹூரா, சுத்தமான மதுரமான தண்ணீராக வரக்கிறார். அந்த தண்ணீர் கிணத்துல உந்தா குடிக்கலாம், உப்பு நீர்ல உந்தா குளிக்கலாம், கான்ல ஊத்த கானுகள உந்தா குடிக்கலாம். எனவே அல்லாஹ் வானத்தில் இறங்கக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீராகத்தான் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் மூன்றாக பிரித்திருக்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்தை மூன்றாக பிரித்திருக்கிறான். அதுல கண்ணியமானவர்களே, ஒரு பகுதி தரையால் சூழப்பட்ட பகுதி, இரண்டு பகுதிகள் நீரால் மூழ்கப்பட்ட பகுதி. கண்ணியமானவர்களே, இதில் தான் குடிப்பதற்குரிய தண்ணீரும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இறக்கக்கூடிய தண்ணீரை உப்பு நீராக ஆக்கிவிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? எனவே இதை நினைத்தாவது நீங்கள் பலவுலா தஸ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? இறக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் இன்று வரைக்கும் இனி மேலையில் சுத்தமாகத்தான் இறக்கிக் கொண்டிருக்கிறான், இறக்குவான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய அமல் இபாத சீராக இருக்கின்ற போது அல்லாஹ் இப்படித்தான் உதவியை தருவான். இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், பின்னால் அந்த தண்ணி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் கீழே போகுது. குறிப்பிட்ட 20-30 அடிக்குள்ளதான் தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த தண்ணி ஆக கீழே போன அந்த தண்ணீரை ஊட்டெடுக்க செய்வது யார்? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் நலனையும் தோன்றுகிறோம், கிணறு தோண்டுகிறோம், ஆறு தோண்டுகிறோம், குளம் தோண்டுகின்றோம், இதற்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த தோண்டுகின்ற போது அதற்குள்ளே ஊற்று ஏற்படுகிறது. இந்த ஊற்றை வைத்திருப்பவன் அல்லாஹ். செய்யக்கூடிய தண்ணீர் ஆக கீழே போனா எங்களால் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தான் இறக்கக்கூடிய தண்ணீரை அளவாகத்தான் இறக்குறான். இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் அளவாகத்தான் இறக்குறான். அளவு கடந்து இறக்கல, கொஞ்சமா இறக்கல, தூத்தல் தூரினா ஒன்றும் செய்யலாது. தினமும் நிறையாது, ஆறும் நிறையாது, ஒன்றும் செய்ய இயலாது. கூடுதலா மழை பெய்ஞ்சாலும் அதனாலையும் ஒன்றும் செய்யலாது. இந்த பூமி தாங்காது, எங்களோட வீடு தாங்காது, எங்களோட ரோட்டு தாங்காது, இந்த சூழல் தாங்காது. தாங்கி பிடிக்கிற சக்தி இல்லை. ஒரு நாள் முழுக்க மழை பெய்ஞ்சா நாங்கள் வெள்ளத்துல மூழ்கிடுவோம். எங்களுக்கு தெரியும், கொழும்புல ஆக தாழ்ந்த பகுதி வெள்ளம் பிடிச்சு கொலனாவ பகுதி. கண்ணியமான அந்த பகுதியில் கூடுதலாக ஜும்மாக்கு போன என்ற வகையில் தெரியும், நிறைய பள்ளிகள்ல கண்ணியமானவர்களே தண்ணி தாட்டியில சில பள்ளிகளையும் குத்துபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. கண்ணியமானவர்களே, எந்த அளவு தான் கொழும்புல சாதாரணமா மாளிகாவத்த கொழும்பு போன பகுதிகளில் வெள்ளம் தான், கொலன்னாவ வெள்ளம் பிடிச்சை அந்த பகுதியில முழுமையான பகுதி தாட்டி இருக்கு. எங்களை முஸ்லீம்கள் இறந்து போனார்கள் அண்மையில், எங்களுக்கு தெரியும் வெள்ளம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்கட பகுதியை கொஞ்சம் உயர்ந்த பகுதியாக வச்சிருக்கிறார். இதற்கு நாம் எவ்வளவு சுஜூத் செய்தாலும் போகாது, எவ்வளவு சுஜூத்ல இருந்தாலும் போகாது. எனவே கண்ணியமானவர்களே, சில பகுதியில் உள்ள மக்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு மழை பெய்தாலும் வீடெல்லாம் மூழ்கி கடை மூழ்கி வெளியே போகலாம். வாகனம் கூட பஸ் போக்குவரத்து இல்லை, பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கு போய்க்கொள் அந்த அளவுக்கு சிரமம். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தை அள்ளி தந்திருக்கிறான். இந்த நியமத்தை நினைச்சு அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல பயங்கரமான ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. எல்லாருக்கும் அந்த வரலாறு தெரியும். என்ன நடந்துச்சு? அந்த மக்கள் கிட்டத்தட்ட 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தஉவா கொடுத்தார்கள். 80 பேர் தான் அவருடைய தஉவாவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மார்க்கத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் ஏற்படுத்தி பயங்கரமான ஒரு வெள்ளம், தண்ணி இல்ல, தண்ணி கஷ்டம் வந்துச்சு. சுத்தேவப்பார செய்ய சொன்னாங்க. அதுக்கு பின்னால் மழையை கொடுத்தான். கொடுத்த மழை கூடி போயிடுச்சு, தாங்க முடியல பூமி, வீழம் தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, நபியை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபியை ஏற்றிருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தை காட்ட வேண்டும். இதற்காக வேண்டி அல்லாஹ் ஹாலிக், இந்த படைப்புகள் எல்லாம் மக்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். வானம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், பூமி அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய அருள்ல ஒன்றுதான் தண்ணீர். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லுற மாதிரி தான் இயங்கும். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், வெள்ளம் மூழ்கின்ற போது அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுகிறான், என்னுடைய பூமி, பூமியே இந்த தண்ணீரை நீ விழுங்கிடு. அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுகிறான், போதும் மழையை நிறுத்திடு. அல்லாட வானம், அல்லாஹ் சொல்றான் மழை வேணாம் போதும். அல்லாட பூமி, அல்லாஹ் சொல்றான் பூமியே இருக்கிற தண்ணியை விழுங்கிடு போதும், இனி மழை தண்ணி வராது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாத்தான். தண்ணீர் வற்றி போனது, பாதைகளுடைய காரியங்களும் முடிந்து விட்டது. அவர்களையும் அல்லாஹ் அந்த தண்ணீரை கொண்டு அழித்து விட்டான். ஏற்றவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். ஜூதி என்ற மலையில நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அல்லாஹ் முட்டச் செய்து அந்த இடத்தில் அல்லாஹ் பாதுகாத்தான். சொல்லிட்டு அநியாயம் செய்யக்கூடிய கூட்டம் இவர்களுக்கு இப்படித்தான் தண்டனை வரும் என்பதற்காக அல்லாஹ் முழு உலகத்தாருக்கும் இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, எனவே தண்ணி கூடினாலும் பிரச்சனை, தண்ணி இல்லாட்டியும் பிரச்சனை. இதெல்லாம் சரியான முறையில் எங்களுக்கு கிடைக்கணுமா? நாங்க அல்லாவோட தோற்போம், அல்லாவோட எங்களுடைய அமல நிறுக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இறக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமா இறக்கிறான், இறக்கக்கூடிய தண்ணீரை குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் ஊற்ற வைக்கிறான். எனவே நாம் தொடர்ந்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கின்ற போது அல்லாஹ் இந்த அருளை இன்னும் அதிகமாக்கி தருவான். அப்படி இல்லாவிட்டால் லூத் நபி அவர்களுடைய கூட்டத்துக்கு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை தெரியுமா? மேகமெல்லாம் கருத்து, மழை பெய்வதற்குரிய அடையாளம் தென்பட்டது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுக்கு அல்லாஹ் மழையைத்தான் இறக்கினான். அது என்ன மழை தெரியுமா? தண்ணீர் அல்ல, நெருப்பு மழை. மேகம் கருத்தது, மழைதான் பொழியும் என்று எதிர்பார்த்தார்கள். மழை இல்ல, நெருப்பு மழை. அல்லாஹை மறுத்தார்கள், சில தவறில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனை கனிமானவர்களே. எனவே அல்லாஹ் இன்னும் தண்ணியை தான் வான சிந்தரை கொண்டிருக்கிறான். நான் கேள்விப்படுகிற சில பகுதிகளில் நெருப்பு மலையும் எங்களுடைய காலத்திலே பெய்திருக்கிறது. அதனால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். சில பகுதியில் கடுமையான பனி, கடுமையான பனி. சென்ற மாதம் ஒரு பத்திரிகையில பார்த்தேன், கிட்டத்தட்ட 8-9 பேர் பனியால் இறந்திருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் அளவோடு தான் வச்சிருக்கிறாங்க. சூரியன் அல்லாஹ் அளவோட தான் வச்சிருக்கிறான். சூரியன் கொஞ்சம் பச்சக்க போனா, உயர போனா இந்த பூமி குளிர், பனி கட்டியாக நிறைஞ்சிடும். சூரியன் கொஞ்சம் பணிஞ்சிட்டா இந்த பூமி தாங்காது. இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் சூட்ட தாங்கிக் கொள்ள கடுமையான சூடாக இருக்கும். அதனால் அல்லாஹ் சூரியன் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் சூரியன் வச்சிருக்கிறான். எனவே இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நியமத். நாங்க வெயில் வெயில் சொல்றோம், இதெல்லாம் எங்களுடைய சில காரணங்கள், எங்களுடைய அமல்களுடைய வித்தியாசங்களை கொண்டுதான் இந்த நிலைமைகள் எல்லாம் உண்டாக்குறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட தண்ணீருடைய பெருமதியை விளங்கியிருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த தண்ணீரை அல்லாஹ்கிட்ட பெற்றுக் கொண்டதுக்கு, வாட்டும் வறட்சியை போக்க இஸ்லாம் என்ன வழியை காத்திருக்கிறது? இதை நாங்க தேடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரங்களை பார்த்து மிக கடுமையாக எச்சரித்தார். ஐந்து விடயங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஏற்படாமல் இருக்க வேண்டும். ஐந்து விடயம் உங்களுக்கு மத்தியிலே இருந்தால் அல்லாஹ் பயங்கரமான ஐந்து விஷயத்தை கொண்டு உங்களை சோதிப்பான் என்று சொல்லிட்டு சொல்லவாக வலைவசல முதலாவது சொன்னாங்க, எந்த சமூகத்தில் அருவறுப்பான விஷயங்கள், விபச்சாரம், கெட்ட விடயங்கள் சாதாரணமாக வெளிப்படையாக நடக்குமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் எங்களை மூதாதுகிற காலத்தில் இல்லாத எங்களுக்கெல்லாம் கேள்விப்படாத நோய்களை கொடுப்பானாம். ஹதீஸ். கண்ணியமானவர்களே, இல்லை நான் கேட்கிறோமா இல்லையா? வாப்பா அம்மா பாவம் செய்யறாங்க, விபச்சாரத்தை ஈடுபடுறாங்க, அந்த பாவம் குழந்தைக்கு கிருமியாக எய்ஸாக பாவிக்கிறது. அது மாத்திரம் அல்ல, வாப்பா உமா சில தாப்பன்மாரை புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும், மது குடிக்கிற பழக்கம் இருக்கும், கால போக்குற குழந்தையுடைய ஹார்டையும் அது பாதிக்குது. இன்னைக்கு நாம கேள்விப்படுறோம், கிருமி உலகத்தை கண்ணால பார்க்க இல்லாத குழந்தைக்கே கிருமி, எளிமி நடந்து கேளாத பிள்ளை ஒத்திகள் கொண்டு போறாங்க கிருமி. அன்னையில ஒரு ஜனாதாவில் பங்கு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. கண்ணியமான இரவில் வாப்பா அம்மாவோட பேசிட்டு விளையாடிட்டு படுத்த பிள்ளை, நாலு வயது பிள்ளை, அந்த பிள்ளை என்ன செஞ்சது? கண்ணியமானவர்களே, தூங்கிச்சு. இரவில் காய்ச்சல் மாதிரி வருத்தம் வந்திருக்குது, பிள்ளை எழுப்பி பேசினா பிள்ளை பேசா பேசலா, உடம்புல கொஞ்சம் மாற்றம், ஹாஸ்பிட்டல் வேகமாக கொண்டு போனாங்க, இடையில பிள்ளை மௌத்து. கண்ணியமானவர்களே, கொண்டு போன ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எடுத்தா அங்கே ரிப்போர்ட் எடுக்க இல்லாத தூரத்துக்கு அனுப்போம், மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பணும். அனுப்பி ரிப்போர்ட்டை பார்த்தா கிருமி, மூக்கு வழியா கிருமி போய். கண்ணியமானவர்களே, ஆரம்ப காலத்து இப்படியெல்லாம் நோய் இருக்கல, ஹாஸ்பிட்டல் இருக்கல, வைத்தியம் இருக்கல, நிறைய டாக்டர் மாதிரி படித்தவர்கள் இருக்கல, மருந்துகள் இருக்கல. ஆனா இன்று எவ்வளவு பெரிய நோய் உண்டா இருக்குது, மருந்து இல்ல, எல்லாம் வளர்ந்துருக்குது. ஆரம்ப காலத்துல உலகம் வளர்ந்திருக்க இல்ல, ஒரு வீட்டுல ஒரு டிவி இல்ல, ஒரு போன் இல்ல, கரண்ட் வசதி இல்ல. ஆனா அல்லாஹ் உதவியை கொண்டு வர அளவுக்கு அந்த வீட்டுடைய மாஹோல் அமல் இருந்து. கண்ணியமானவர்களே, இன்று அமல் இல்ல. அதனால முதலாவது விஷயம், நாங்க அருவறுப்பான விஷயம் செஞ்சா, அருவறுப்பான கெட்ட விடயங்களை ஈடுபட்டா அல்லாஹ் பயங்கரமான நோய்களை தருவான். அந்த நோய் எங்களுடைய பிள்ளைய மாத்திரமல்ல, எங்களுடைய முழுக்கையும் உம்மத்தையே பாதிக்கும், அடுத்த வீட்டையும் பாதிக்கும், எங்களுடைய ஊரையும் பாதிக்கும். சில இடங்களில் சில நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு பின்னால சொல்லுவாங்க, இவரை நீங்க தொடவானாம் அப்படியே கொண்டு அடக்கிருங்க, இவர் பாவிச்ச உடுப்புகளை சுற்றுங்க, பாதிப்பு சொல்லுவாரு. கண்ணியமானவர்களே, கிருமி, இந்த கிருமி எங்கிருந்து வருவானது? அல்லாஹ் பாதுகாப்பன். பிறக்கக்கூடிய பிள்ளைகள், ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகள், பச்சிலம் குழந்தைகள், பொறுப்புதாரிகள், சில வயது வந்தவர்கள் அந்த குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இரண்டாவது சொல்லலாம் சொன்னார்கள், எந்த சமூகத்தில் அளவு நிறைவில் மோசடி செய்வார்களோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பஞ்சம் சமாளிக்க முடியாத செலவுகளை கொண்டு சோதிப்பான். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், தேடுறோம் தான் மிச்சம் இல்லை, செலவழிச்சிட்டு பார்த்தா இன்னும் கடன். இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது? அளவு நிறுவையில் மோசடி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கடுமையாக எச்சரித்தார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவும் பஜாருக்கு போவார்கள், வியாபாரத்துடைய தெளிவில்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை அடிச்சு பஜார் என்று விரட்டுவாங்க. வியாபாரத்துடைய அறிவை படிச்சுட்டு வந்து பிசினஸ் பண்ணுங்க, இல்லாட்டி பொருளை எடுத்துட்டு போங்க. கண்ணியமானவர்களே, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கிய விஷயத்துல நம்பிக்கை நாணயம் பேணணும், அப்போது அல்லாஹுடைய அருள் இறங்கும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், அளவு நிறைவிலே மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு கேடுதான். இவர்கள் அலந்து எடுத்தால் சமனாக கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள். பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரிகள் அலந்து ஓசலாக எடுத்தால் சமனாக கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இதே வியாபாரிகள் இதே வியாபாரிகள், இதே பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அளந்து நெருத்து கொடுத்தால் எப்படி கொடுப்பார்கள்? அதையும் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அளந்து நெருத்து கொடுத்தால் மக்களை குறைத்து கொடுத்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, எடுக்கின்ற போது கழிவுகள் போகும், வெட்டி சில துண்டுகளை வீச வேண்டி வரும், கூடுதலா போடுங்க என்று எடுத்துக் கொள்வார்கள். மக்களுக்கு கொடுக்கின்ற போது குறைவாக கொடுத்து விடுவார்கள். சில பகுதிகளில் பேலான்ஸுகள்ல சில கல் கட்டிகளை கட்டி வைப்பார்கள். சில பகுதிகளில் ₹1, ₹2, ₹5 மிச்சமே கொடுக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை அடிப்படை வணிக கொள்ள வேண்டும். கலிமா சொல்லிருக்கிற நானும் நீங்களும், இது இல்ல உலகம் எங்களுக்கு என்று ஒரு ஆசரா இருக்குது. அஞ்சு வகையான உலகம் இருக்குது. ஒன்று ஆலமுல் அருவா, இரண்டு ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய உள்ளம், மூன்று கண்ணியமானவர்களே ஆலமுல் துன்யா, இன்னொன்று ஆலமுல் பர்சா, இன்னொன்று ஆலமுல் ஆஹிரா. இந்த அஞ்சு துன்யா நாங்கள் எல்லாரும் இப்போது மூணாவது துன்யா ஆலமு துன்யாவில் இருக்கிறோம். ஆலமுல் பர்சா கபருக்கு போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த உலகம் ஆலமு துன்யா 60, 70, 80 வயது. ஆலமுல் பர்சா சில வருடங்கள். ஆலமுல் ஆஹிரா அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை. அதுதான் எங்களுடைய இலட்சியம். அங்கு வாலிபம் தான், வயோதிபம் கிடையாது. சுவர்க்கம் சென்றாலும் அபதா. நாங்க சுவர்க்கம் போனா எங்களுக்கு வாலிபம் தான், இப்போவும் வயோதிபம் என்பது கிடையாது. 1000 வருடங்கள் சென்றாலும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கவாதியுடைய வயது 33 தான். பெண்களாக இருந்தால் அவருடைய வயது 18 தான். அது வயது மாறாது. அந்த அளவு அல்லாஹ் சுவர்க்கத்தை தயார் பண்ணியிருக்கிறான் இந்த உலகத்தில் நல்ல முறையிலே வாழக்கூடிய மக்களுக்கு. எனவே கண்ணியமானவர்களே, அளவு நிறைவுகளை யாரும் மோசடி செய்யக்கூடாது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், மகத்தான ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள்ல இந்த மனிதனை எழுப்பாற்ற மாட்டோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? ஒரு நாள் வியாபாரி அந்த பொருளை கொள்வனவு செய்தவர் அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார். ஒரு சதம் கூட, ஒரு ரூபா கூட அங்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. கொம்புள்ள ஒரு ஆடு, கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தினாலும் அல்லாஹ், ஆஹ்ரா உள்ள மிருகங்களுக்கு கூட நீதி வழங்க காத்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் எங்களுக்கு நீதி வழங்க மாட்டானா? ஆஹ்ராவில் என்ன செய்வான் அல்லாஹ்? கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்ப கொடுத்து இந்த உலகத்துல கொம்போடு இருந்து ஜாமவண்ணாக அந்த மாட்டை, அந்த ஆட்டை குத்திய மாட்டை எடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? கொம்ப விளக்க செய்து அதை குத்த செய்வான். அதற்கு பின்னால் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு பின்னால புண் நீ மிருகமாக மண்ணாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் அதை அழித்து விடுவான். ஆனா எங்களுக்கு அப்படி அழிவடல்ல. ஆக்ராவுலதான் எங்களுக்கு வாழ்வு. நல்ல முறையில நாங்க வாழ்ந்தா துவர்க்கம், அதுக்கு மாற்றமாக வாழ்ந்தால் நரக நெருப்பு. நவுதுல்லாஹ் பாதுகாப்போம். தன்யமானவர்களே, சொன்னது சொல்லலாம் சொன்னார்கள், எந்த மக்கள் தங்கள் சொத்துக்கு ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு மறை மழை இறங்காது. ஆடு மாடு இல்லைண்டா ஒரு சொத்து கூட தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இல்லை என்றால் ஒரு சொத்து கூட தண்ணீரை இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அருள் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாவது இறங்குதுண்டா. இந்த மிருகங்களால்தான் எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். மிருகத்துக்கு தண்ணி கொடுத்த ஒரு தாய, ஒரு பெண்ணை மன்னிச்சு அல்லாஹ் துவர்க்கம் அனுப்பினார் என்றால் மிருகத்துக்கெல்லாம் கண்ணியம் கொடுக்கிறான். வாய் பேச முடியாத அந்த மிருகங்களை அல்லாஹ் கௌரவிக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, தொடர்ந்து சொல்லலாம் சொன்னார்கள், எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் நடக்கிறார்களோ அந்த சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை சாட்டுவோம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் ரசூலுக்கு நாங்க கட்டுப்பாடு இல்லைண்டா, எங்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை அல்லாஹ் எங்களுக்கு சாட்டுவான். எங்களை பள்ளிக்கு கல்லடிப்பார்கள், யார் என்று இனம் காண முடியாது. முஸ்லிமுடைய கடைக்கு நெருப்பு வைப்பார்கள், யார் என்று இனம் காண முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லையா? எங்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை அல்லாஹ் உருவாக்குவான். நவுது பில்லா, எங்களுடைய ஊர்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ, எல்லா இடத்திலும் முஸ்லீம்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். தொடர்ந்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வேதமாக இந்த குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்க இல்லையோ அந்த சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனை வரும். எங்களுக்கு ஒரு மார்க்கம் தெளிவான வழிகாட்டுற சொல்லித்தருது, இப்படித்தான் தீர்ப்பு வழங்கண்டு, அந்த முறையில தீர்ப்பு வழங்க இல்லைன்னா அல்லாஹ் என்ன செய்வான், எங்களை கடுமையா சோதிப்பான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அல்லாவை நாங்க சந்தோஷப்படுத்தணும், அப்போது அனைத்தே மகல்லா அல்லாஹுடைய அருள் எங்களுக்கு தருவான். நான் கண்ணீர் வடிக்கணும், இது முதலாவது அல்லாஹுடைய அருளை வணங்கணும், பாவத்தில் இருந்து கலரணும், பாவத்துக்காக வண்டி இஸ்திகஃபார் செய்யணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இஸ்திகஃபார் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்றது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், இஸ்திகஃபார் என்ற அமல் இருக்குதே, அல்லாஹ் தண்டனையை நிறுத்துகின்ற, சோதனைகள் வராமல் அதை தட்டி அனுப்புகின்ற ஒரு இபாதத் இஸ்திகஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் அழிவை கொடுக்க மாட்டான். நபியுடைய இருப்பினால் அந்த முசீபத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். எனவே இந்த சமுதாயம் இன்று அல்லாஹ்வுடைய தண்டனை சோதனைகள் வராமல் இருக்க வேண்டுமா, இஸ்திகஃபார் செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வமா கான அல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் வஅந்த ஃபீஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க மாட்டான். وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. எந்த சமுதாயம் அல்லாஹுவை ஜிக்ரு செய்து அல்லாஹுவை இஸ்திகஃபார் செய்து பாவ மன்னிப்பிலிருந்து மீண்டு இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், சோதனையை கொடுக்க மாட்டான், வேதனையை கொடுக்க மாட்டான். எனவே இஸ்திகஃபார் என்ற இபாதத்தை அதிகமாக செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, எங்களால் மற்ற மக்கள் சோதனைக்கு உள்ளாகக்கூடாது. இந்த முழு உலகிலும் 700 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள், 160 கோடி மக்கள் தான் முஸ்லீம்கள், மீதமுள்ள 540 கோடி மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், அல்லாஹ் ரசூலை தெரியாதவர்கள், குர்ஆனை தெரியாதவர்கள், சுவர்க்கத்தை தெரியாதவர்கள், நரகத்தை தெரியாதவர்கள். கண்ணியமானவர்கள், நானும் நீங்களும் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறோம், அவர்கள் எங்களை விட்டு தூரமாக்குவதே தவிர அவர்கள் எங்களோடு இணைத்துக் கொள்வதற்கு, அவர்களை எங்களோட பண்பாட காட்டிக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வீட்டுடைய டிரைவராக ஒரு அணியவர் இருக்கிறார், அவரை எப்போதும் வித்தியாசமாக தான் பார்க்கிறோம். அவருக்கு குடிப்பதற்கான கொடுக்கின்ற பாத்திரம் வேற, அவர் இருப்பதற்கு கொடுக்கின்ற கதிர வேறு, அவருக்கு சோறு கொடுத்தா அது வேறு. கண்ணியம் அவரை வித்தியாசமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு வேலைக்காரராக யாரையும் பயன்படுத்தாமல் எங்களுடைய பண்பாடு மற்றவர்கள் போய் சேர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் சிறுபான்மையினராக வாழ்ந்துதான் பெரும்பான்மையினராக மாறினார்கள். சிறுபான்மையினராக வாழ்ந்த போது எப்படி நடந்து கொண்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புகளே குடலை போட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கவில்லை, அடிக்கவில்லை, மன்னித்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவே மன்னிப்பு பொறுமை என்ற ஆயுதம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இதை விட மிகப்பெரிய ஒரு இபாதா இல்லை. துஆ இருக்குது, அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குது, இதுதான் மிகப்பெரிய இபாதா. முஸ்லீம்கள்ட்ட ஆயுதம் இல்லை, முஸ்லீம்கள்ட்ட உள்ள ஆயுதம் ஒரே ஒரு ஆயுதம் துஆ தான். இந்த ஆயுதம் பலிக்காம இருக்கத்தான் என்னோட உடம்புக்குள்ள ஹராமான உழைப்ப போடுறதுக்கு, ஹராமான பொருளை போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த துவா அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படணுமா, நாங்க என்ன செய்யணும், துவா இஸ்திகஃபாரின் ஊடாக அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமாக இஸ்திகஃபார் செய்ய வேண்டும், அப்போது நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், மலைகளை அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி தருவான். எந்த அளவென்றால், ஒரு மனிதர்கள் கண்ணீர் வடிக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலையை இறக்குகின்றான். அழுகை கவலை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரும். இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாதுல் மஆத் என்ற கிதாபில் எழுதுகிறார்கள், மனிதர்கள் அழக்கூடிய அழுகை 10 வகையான அழுகை என்று எழுதுகின்றார்கள். மனிதர் அழக்கூடிய அழுகை 10 வகையான அழுகை என்று எழுதுகிறார்கள். கண்ணியமாக, இந்த அழுகையில எது சிறந்த அழுகை? முதலாவது அழுகை எழுதுகிறார்கள், புக்காவில் சந்தோஷத்துக்குரிய அழுக, ஆனந்த கணீரன் சொல்வோம். இரண்டாவது புக்காவில் ஹம்மிவல் ஹுசன், கவலை கலகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்ற அவருடைய குழந்தை மௌத்தார போகிறார்கள். இன்னும் ஒரு அழுகை இருக்குது, அன்புக்குரியவர்களுக்கு ஞாபகம் வரும் போவார்கள். அன்புக்குரியவர் யாராவது எங்களை பிரிஞ்சிட்டா அதை நினைச்சு அழுகிறது. இன்னொரு வகையான அழுகையா, மோசடிக்காக அழுகிறது, மக்கள் பார்ப்பதற்காக அழுகிறது, காட்டுவதற்காக அழுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் தண்ணி விட்டு அவர்கள் சகோதரர் எல்லாம் போய் பாப்பாட்ட சொன்னார்கள், எங்கட சகோதரன் கிணற்றுக்குள்ள விழுந்துட்டால் சொல்லி பொய்க்கண்ணீர் வடித்தார்கள். அது ஒரு வகையான அழுகை. இன்னும் ஒரு வகையான அழுகை இருக்குது, பிறரை பார்த்து அழுகிறது. மகன் பயணம் ஒன்று போயிட்டு வீட்டுக்கு வராரு, உமா பாப்பா அழுது கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யறாரு, மகனும் சேர்ந்து அழுகிறார். ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒரு நண்பர் போறாரு, நண்பர் அழுகிறாரு, காரணம் தெரியாரு, அவர்கள் சேர்ந்து அழுகிறார். இன்னும் ஒரு வகையான அகம் இருக்குது, புக்கா சுக்குர், நன்றிக்காக அழுகிறது. ஒரு மனிதன் நலவு ஒன்று செஞ்சுட்டான், அந்த நலவு வெளிப்படுத்த வர தன்மை இல்ல, அழுக ஏற்படும். கண்ணியமான இப்படி நிறைய வகை அழுக இருக்குது. அதுல முக்கியமான ஒரு அழுகதான் அல் புக்காவுமின் ஹத்தியத்தில்லா, அல்லாஹுடைய பயத்தால அழுகிறது. இந்த அழுக நல்லடியார்களுக்கு ஏற்படக்கூடிய அழுக, இந்த அழுகதான் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய அழுக. இந்த அழுக எங்கள்ட்ட இருக்கணும். கண்ணியமான அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த அருளை தருவான். அல்லாஹுடைய அருள் இரண்டும் எந்த அளவுண்டா கிதாபுகள் எழுதுறாங்க. ஐன் என்ற வார்த்தை இருக்குது, கண். ஐன் என்பது ஒரு குறிப்பான சொல், கண்ணுக்கு பயன்படுத்தப்படும். ஐன் என்ற வார்த்தை ஊற்றுக்கும் பயன்படுத்தப்படும். ஊற்று கிணம் என்று தோண்டினா, குளம் என்று தோண்டினா, ஏதாவது ஆறு தோண்டினா அதுல ஒரு ஊற்று ஏற்படும், அதுக்கும் பேரு ஐன் தான். கிதாபுல அழகா எழுதுறாங்க, இந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்குது, அது உடம்பை சுத்தப்படுத்தும். கண்ணிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்குது, அது இந்த ஆற்று மாவை சுத்தப்படுத்தும். இந்த தண்ணீர் வரணும் எங்களை உள்ளம் சுத்தமா, அப்போது நல்லா எங்களை உடம்பை சுத்தப்படுத்த பூமியில இந்த ஊற்று தண்ணியை தருவா. இன்னும் கிதாபுகள் அழகா எழுதுவாங்க, ஒரு மனிதர் வரிக்கக்கூடிய இந்த தண்ணீர் இருக்குது, இது நரக நெருப்பானைக்கும், எங்களை புத்திக்கு வழங்காத நரக நெருப்பை அணைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் இந்த கண்ணீர் சொட்டு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள நெருப்ப ஊற்று தண்ணீர்கள், பூமியில் வரக்கூடிய ஊற்று தண்ணீர் அது அணைக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்துக்காக வேண்டி அழுகிறோம், ஆக்ராக்காக வேண்டி அழுகிற இல்லை. டிராமாவை பார்த்து அழுகிறோம், டிவியை பார்த்து அழுகிறோம், நாடகத்தை பார்த்து அழுகிறோம். ஒரு மேட்ச் நடக்குது, நாங்க எதிர்பார்த்த டீம் தோத்து போயிட்டு அழுகிறோம், உலகத்துக்காக வேண்டி ஆக்ராவுக்காக வேண்டி அழுவது கிடையாது. ஒரு நாலாவது ஆக்ராவை நினைச்சு நாங்க அழுதுக்கிறோமா, கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ, கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த உடம்ப அல்லாஹ் நரகத்துக்கு போடுவதற்கு வெட்கப்படுகிறான். அல்லாஹுக்கு ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த கண்ணீர். கண்ணியமானவர்களை அழுவோம், பாவங்களை நினைச்சு அல்லாஹ்ட்ட கையேந்துவோம். இந்த கண்ணீர் சொட்டு அல்லாஹுடைய அருள் தண்ணீரை கொண்டு வரும். பரக்காத்தி மீன சமாயிவல் அருள், வான பூமியுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து தருவான். ஒரு மனிதர் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான், அந்த மனிதனுடைய கண்ணால கண்ணீர் வடியும். அந்த மனிதனை அல்லாஹுடைய பயத்தால அழுத மனிதன், அந்த மனிதனை அல்லாஹ் என்ன செய்வான், சுவர்க்கத்துக்கு அனுப்புவானான். கண்ணியமானவர்களே, அந்த அழுகை எங்களுக்குள்ள ஏற்படுத்தி அல்லாஹுடைய அருளை கொண்டு வரணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மிக கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு, எல்லோருக்கும் தெரியும். பஞ்சத்துக்கு நிவாரணம் கேட்டு வந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, உங்களோட பாவங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வராம அப்படியே தடுத்து இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் காலையில் ஒரு கோல் வந்துச்சு, இந்த பகுதி ஜமியாவுக்கு பொறுப்பான தலைவர் கோல் பண்ணி சொன்னாங்க, 6 கிலோ ஜமியா இருக்குது, இந்த 6 கிலையால இன்ஷா இந்த வாரத்துக்குள்ள நாங்க மழை வேண்டி சொல்லக்கூடிய ஒரு தொழுகையை 6 பகுதிகளில் ஏற்பாடு பண்ண போகிறோம். மாஷாஅல்லாஹ், சந்தோஷம். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமைக்கு முன்னதாக சில விடயங்களை நீங்க செய்து கொள்ள வேண்டிய சுருக்கமாக சொல்லுகின்றேன். முதலாவது, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சில அவகாசம் கொடுத்தார். அந்த அவகாசம், முடியுமானவர்கள் சுண்ணத்தான நோன்புகளை நோட்டுக் கொள்ளுங்க, நோட்டுட்டு அல்லாட்ட கையெழுங்க. வாரத்துல வரக்கூடிய திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்குது. அதே போல மாதத்துல வரக்கூடிய 13, 14, 15 ஐயாமுல் பீர், அந்த நாட்களை முடியுமா இருந்த நோவு பிடிச்சது, இந்த நிலைமைகள் மாறணும். சில துவா கேளுங்க. அடுத்தது, பாவம் செய்யக்கூடிய மக்கள் தயவு செஞ்சு பாவத்தை விட்டுடுங்க, தயவு செய்து பாவத்தின் தூரமாகிடுங்க. பாவத்துரிய வாயில மூடிவிங்க, அல்லாஹ்வுடைய வாயில எல்லாம் திறம் தருவான். எனவே பாவத்தை தற்காலிகமாக இல்ல, நிரந்தரமாக மூடுங்க. சில மலை 27க்கு மட்டும்தான் பாவத்தை நிப்பாட்டு வாரது. பெருநாள் வந்துச்சா, பெருநாள் அன்றைக்கு பாவம் நிப்பாட்டு. கண்ணியமா இப்படி தவறு செய்யாதீங்க. பாவத்துக்கு நிரந்தரமாக முட்டுப்புள்ளி வைத்துட்டு அல்லாட்ட கையெண்ணுங்க, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்குவான். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கள் பேசி முறையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதினார்கள். அந்த துவா ஓதினதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மலையை கொடுத்ததாக ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செஞ்சார்கள். அல்லாஹும்மா கைஸ்னா, அல்லாஹும்மா கைஸ்னா, யா அல்லாஹ் மலையை பொழிய செய்வாயாக, மலையை பொழிய செய்வாயாக துவா கேட்டார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்மா இபாத, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களுக்காக நீ மலையை பொழிய செய்வாயாக, உன்னுடைய மிருகங்களுக்காக நீ படைத்த படைப்பினங்களுக்காக மலை இறக்குவாயாக என்று துவா செஞ்சார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த துவாக்களை அதிகமாக கேட்போம். அந்த இஸ்திஸ்கா தொழுகையில நாங்களும் பங்கெடுப்போம். எங்களால எந்த மாதிரி நாங்க எதை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு அமலாக இபாதத்தாக செஞ்சிருக்கிறோமோ அதை செஞ்சு அல்லாஹ்வுடைய அருள் மலை அந்த ரஹ்மத்தை இறக்குவதற்கு முயற்சிவோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக எங்களை அமல்களை கொண்டு அந்த அல்லாஹுடைய அருளை தருவதற்கு போதுமானவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மிகவும் பெருமதியான ஒரு அருளாக இந்த தண்ணீரை தந்திருக்கிறான். எனவே இந்த தண்ணீர் இல்லாத போது எங்களால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அந்த அளவு தண்ணீர் இல்லாத போது நாங்கள் சாதிக்கப்படுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் கண்ணீர் வடித்து இந்த கண்ணீர் சொட்டு அல்லாஹுடைய ரஹமத் அந்த மலை இறக்கும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த அல்லாஹுடைய அருளாகிய மலையை இறக்கக்கூடிய அதற்குரிய நிலைமைகளை எங்களை மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து உனக்கு பொருத்தமான நல்லடியாத கூட்டத்திலே அனைவரை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், ஸலாத் இஸ்திஸ்கா தொழுவதற்காக அவங்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்ன வேலையை வெற்றி இருந்தால் அதில் பங்கு கொள்ளக்கூடிய மனிதராக என்னை கபூல் செஞ்சு கொள்வாயாக. இப்படியான நிலைமை இருந்தது யா அல்லாஹ், என்னால் தான் இப்படி ஏற்பட்டிருக்கிறோம் என்று கவலையிலே அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், நிலைமைகளை மாற்றி நல்ல நிலைமை ஏற்படுத்தருவாயாக. யா அல்லாஹ், பூரா உள்ளத்தை வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எங்களை முன்னுதாரணமாக, எங்களை ஒரு முன்மாதிரியாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், கடைசி சந்தர்ப்பத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தடுமாற்றம் இல்லாமல் சொல்லி மேலான ஜின்னத்து ஃபிரதோஸ் அடையக்கூடிய பாக்கியத்தில் அல்லாஹ் இம் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.